சாந்தி. மார்ச் 27, 2026 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஞான கடலாகிய தந்தையின் மூலம் நீங்கள் மாஸ்டர் ஞான கடல்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மூன்றாவது ஞானக்கண்ணை பெற்றுள்ளதால் திரிநேத்ரி, திரிகாலதரிசி, திரிலோகிநாத் ஆவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவராலும் உலகின் ஆன்மீக சேவையை செய்ய முடியாது, ஏன்? பதில்: ஏனெனில் நீங்கள் மாத்திரமே பரமாத்மாவிடமிருந்து சக்தியை பெறுகிறீர்கள். ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மாவிடமிருந்து முதலில் ஞான ஊசியை பெறுகின்றீர்கள். அதன் மூலம் நீங்கள் 5 விக்காரங்களை வெற்றி கொள்கிறீர்கள். பின்னர் நீங்கள் மற்றவர்களையும் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக ஆக்குகிறீர்கள். வேறு எவராலும் அத்தகைய சேவையை செய்ய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே ஒவ்வொரு கல்பமும் இந்த ஆன்மீக சேவையை செய்கின்றீர்கள். ஓம் சாந்தி. நீங்கள் தந்தையின் நினைவில் அமர வேண்டும். நீங்கள் சரீரதாரிகளின் நினைவில் அமரக்கூடாது. வருகின்ற புதியவர்களுக்கு தந்தையை தெரியாது. அவருடைய பெயர் மிகவும் இலகுவானது, சிவபாபா. குழந்தைகள் தந்தையை அறியாமல் இருப்பது அத்தகையதோர் அற்புதம். சிவபாபா அதி மேன்மையானவரும் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் ஆவார். அவர் தூய்மையற்றவர்கள் அற்றவர்கள் அனைவரையும் தூய்மையாக்கி அவர்களை சத்திய யுகத்தவர்களாக ஆக்குகிறார் என்பது பிரம்மா குமாரிகளை தவிர உலகத்திலுள்ள வேறவருக்கும் தெரியாது. தந்தை மாத்திரமே உங்களை சீரழிந்த கலியுகத்திலிருந்து அகற்றி உங்களுக்கு சத்திய யுகத்து சர்க்கதியை அருள்கின்றார். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர் நிச்சயமாக வந்தாலும் அவர் எதை கொடுக்கின்றார் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. மக்கள் ஒவ்வொரு வருடமும் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடினாலும் அவர்களுக்கு மூன்றாவது ஞானக்கண் இல்லை. இதனாலேயே அவர்களுக்கு தந்தையை தெரியாது. பாடல்: ஓ கடவுளே, குருடர்களாகிய எங்களுக்கு பாதையை காட்டுங்கள். அவர்கள் பார்வையின்றி இருப்பதாக கூறுகின்ற இந்த பாடல் மனிதர்களால் இயற்றப்பட்டது. அனைவரும் பௌதீக கண்களை கொண்டிருந்தாலும் தாங்கள் பார்வையற்று இருப்பதாக அவர்கள் ஏன் கூறுகிறார்கள்? மூன்றாவது ஞானக்கண்ணை கொண்டவர்கள் எவரும் இல்லை என்று தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். தந்தையை அறியாமல் இருப்பதே அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. தந்தையை தந்தையின் மூலம் அறிந்து கொள்வதே ஞானமாகும். தந்தை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த மூன்றாவது ஞானக்கண்ணை கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் முழு படைப்பினதும் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல்கள் ஆகுகின்றீர்கள். மூன்றாவது ஞானக்கண்ணை கொண்டிருப்பது என்றால் திரிநேத்ரி, திரிகாலதரிசி, திரிலோகநாதர் ஆகுவதாகும். சத்தியயுக அதிபதிகளாக இருந்த லக்ஷ்மியும் நாராயணனும் தங்களது ஆஸ்தியை எவ்வாறு பெற்றார்கள் என்பது பாரத மக்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்பொழுது வந்தார்கள்? அவர்கள் எங்கே சென்றார்கள்? அவர்கள் எவ்வாறு தங்கள் ராஜ்யத்தை பெற்றார்கள்? மக்களுக்கு இவை எதுவுமே தெரியாது. தேவர்கள் தூய்மையானவர்கள். நிச்சயமாக தந்தை மாத்திரமே அவர்களை தூய்மையாக்குகிறார். தேவர்களையும் சிவனையும் நம்புகின்ற பாரத மக்களாகிய உங்களுக்கே தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். பாரதத்திலேயே சிவனின் பிறப்பு இடம்பெற்றது. கடவுளே அதி மேன்மையானவர். இங்கேயே மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஜெகதாம்பாள், ஜகத்பிதாவாகிய சரஸ்வதியினதும் பிரம்மாவினதும் பிறந்த நாட்களும் இங்கேயே இடம்பெறுகின்றன. பாரதத்தில் மட்டுமே அவை கொண்டாடப்படுகின்றன. அச்சா, லக்ஷ்மியும் நாராயணனும் இங்கேயே பிறக்கின்றார்கள். அவர்களே ராதையும் கிருஷ்ணனும் ஆவார்கள். பாரத மக்கள் இதனை ஏனும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். எனவே நிச்சயமாக அனைவரும் தூய்மையற்றவர்கள். சாதுக்கள், புனிதர்கள், ரிஷிகள், முனிகள் அனைவரும் அழைக்கிறார்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். மறுபுறத்தில் கங்கையே தூய்மையாக்குபவர்கள் நம்புவதால் அவர்கள் கும்பமேளாவிலே தமது பாவங்களை கழுவ செல்கிறார்கள். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அவர்கள் தூய்மையாக்குபவரை அழைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதரால் எவ்வாறு எவரையும் தூய்மையாக்க முடியும்? தந்தை விளங்கப்படுத்துகிறார், ஆரம்பத்தில் தேவ தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்த பொழுது நீங்கள் அனைவரும் தூய்மையாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் தூய்மை அற்றவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கடவுளே எங்களுக்கு பாதையை காட்டுங்கள். எங்கே செல்வதற்கான பாதையை காட்டுவது? அவர்கள் கூறுகிறார்கள், பாபா எங்களுக்கு ஜீவன் முக்திக்கான பாதையை காட்டுங்கள். எங்களிடம் 5 விகாரங்கள் உள்ளன. பாபா, நாங்கள் அனைவரும் ஸ்வர்க்கத்தில் இருந்த பொழுது விக்காரம் அற்றிருந்தோம். இப்பொழுது நாம் விக்காரம் உடையவர்களாகவும் தூய்மை அற்றவர்களாகவும் ஆகிவிட்டோம். இதன் ரகசியத்தை எங்களுக்கு கூறுங்கள். இவை கட்டுக்கதைகள் அல்ல. தந்தை விளங்கப்படுத்துகிறார், ஸ்ரீமத் பகவத்கீதையே கடவுளால் பாடப்பட்ட கீதையாகும். அசரீரியான கடவுளே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆவார். மனிதர்களை கடவுளென அழைக்க முடியாது. தந்தை கூறுகிறார், எத்தனையோ மகத்தான குருமார்கள் பாரதத்தில் இருக்கின்ற பொழுதிலும் அது ஏன் சிப்பி போன்று தூய்மையற்றதாகிவிட்டது? பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது நேற்றைய விஷயமாகும். பாபா பாரதத்திற்கு ஸ்வர்க்கம் எனும் வெகுமதியை கொடுத்தார். அவர் வந்து தூய்மையற்ற பாரத மக்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து அவர்களை தூய்மையாக்கினார். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒருமுறை குழந்தைகளிடம் அவர்களின் சேவையாளராக வந்திருக்கின்றார். தந்தையே ஆன்மீக சேவையாளர். மனிதர்கள் அனைவரும் பௌதீக சேவையாளர்கள். சந்நியாசிகளும் பௌதீக சேவையாளர்களே. அவர்கள் அமர்ந்திருந்து சமய நூல்கள் போன்றவற்றை உரைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், அசரீரியான நான் ஒரு சாதாரண பழைய பௌதீக சரீரத்தில் பிரவேசித்து குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஓ பாரத குழந்தைகளே, பாருங்கள், ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதை கூறுபவர் பிரம்மா அல்ல. இச்சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கின்ற அசரீரியான தந்தையே கூறுகின்றார். சிவனுக்கென சொந்த சரீரம் இல்லை. சாலிகிராம் ஆத்மாக்களுக்கு தங்களுடைய சொந்த சரீரங்கள் உள்ளன. மறுபிறவி எடுப்பதால் அவர்கள் தூய்மை அற்றவர்கள் ஆகுகின்றனர். இப்பொழுது முழு உலகமும் தூய்மையற்றுள்ளது. ஒருவரேனும் தூய்மையானவர்கள் இல்லை. நீங்கள் சதோபிரதானாக இருந்தீர்கள். பின்னர் உங்களில் கலப்படம் கலந்ததால் நீங்கள் சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக சென்றீர்கள். பாரத மக்களாகிய உங்களிடம் சிவபாபா வந்து பாக்ய ரதம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சரீரத்தை தத்தெடுக்கிறார். சங்கரரும் சிவனும் இணைந்திருப்பதாக அவர்கள் நம்புவதால் ஆலயங்களில் சங்கரரின் உருவத்தை காட்டுகிறார்கள். சிவன் அசரீரியானவர், சங்கரரோ சூட்சுமமானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சிவனும் சங்கரரும் எவ்வாறு இணைந்திருக்க முடியும்? அச்சா, எருதை ஓட்டுபவர் யார்? சிவனா, சங்கரரா? சூட்சும உலகிற்கு ஓர் எருது எங்கிருந்து வரும்? அசரீரியான உலகில் சிவன் வசிக்கிறார், சங்கரரோ சூட்சும உலகில் இருக்கிறார். சகல ஆத்மாக்களும் அசரீரியான உலகில் உள்ளனர். சூட்சும உலகில் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் மாத்திரமே இருக்கின்றார்கள். அங்கே மிருகங்கள் இல்லை. தந்தை கூறுகிறார், நான் ஒரு சாதாரண பழைய சரீரத்தில் பிரவேசித்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உங்களது சொந்த பிறவிகளை பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியாது. சத்திய யுகத்தில் இருந்து இன்று வரை நீங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்துள்ளீர்கள்? நீங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். இது இப்பொழுது உங்கள் இறுதி பிறவி. தூய அமரத்துவ பூமியாக இருந்த பாரதம் இப்பொழுது தூய்மையற்ற மரண பூமி ஆகிவிட்டது. ஒரேயொருவரே அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவர். அசரீரியான பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனின் மாலையே உருத்ர மாலையாகும். ஸ்ரீ ஸ்ரீ உருத்ரரின் 108 மணிமாலை என கூறப்படுகிறது. அனைவரும் சிவனின் கழுத்தை சுற்றிய மாலையில் உள்ளவர்களே. எனவே தந்தையே தூய்மையாக்குபவரும், அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவரும், அனைவருக்கும் அவர்களது ஆஸ்தியை கொடுப்பவரும் ஆவார். பௌதீக தந்தையிடமிருந்து ஓர் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியே பெறப்படுகிறது. சந்தோஷம் காக்கையின் எச்சத்தை போன்றது என சந்நியாசிகள் கருதுகிறார்கள். தந்தை கூறுகிறார், உண்மையில் உங்கள் அந்த சந்தோஷம் காக்கையின் எச்சத்தை போன்றதே. தந்தையே வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். அதாவது அவர் இந்த ஞானத்தால் முட்களை மலர்களாக மாற்றுகிறார். இதுவே கீதையின் ஞானம். எந்த மனிதராலும் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்த முடியாது. ஞானக்கடலாகிய தூய்மை ஆக்குபவரான தந்தையால் மாத்திரமே அதை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இப்பொழுது பெறும் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து மாத்திரமே பெற முடியும். நீங்கள் மாத்திரமே சர்க்கதியை பெறுகிறீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திலும் ஏனையோர் கலியுகத்திலும் இருக்கிறார்கள். இது இப்பொழுது கலியுக இறுதியாகும். மகாபாரத யுத்தம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. 5000 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் ராஜயோகம் கற்ற பின்னர் வைகோர்போர் தீப்பற்றியது. நீங்கள் இப்பொழுது லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்காக ராஜயோகம் கற்கிறீர்கள். ஏனைய அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். தந்தை வரும்பொழுது ஸ்வர்க வாயில்களை திறக்கின்றார். தந்தை கூறுகிறார், ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் பாரத தாய்மார்களாகிய சிவசக்திகளான நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகிறீர்கள். பாரத தாய்மார்களும் சிவசக்திகளுமாகிய நீங்களே பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குபவர்கள். நீங்கள் சிவனின் குழந்தைகள். நீங்கள் அவரை நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் சிவனிடமிருந்து சக்தியை எடுத்து எதிரியான 5 விக்காரங்களையும் வெற்றி கொள்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னரும் குழந்தைகளாகிய நீங்கள் பாரதத்தின் ஆன்மீக சேவையை செய்தீர்கள். அந்த சமூக சேவையாளர்கள் பௌதீக சேவையை செய்கிறார்கள். இது ஆன்மீக சேவையாகும். பரமாத்மா வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஊசி போடுகிறார். அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார், ஆத்மாக்களே செவிமடுப்பவர்கள். நீங்கள் ஆத்மாக்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். நீங்கள் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கிறீர்கள். உங்களுக்கு 84 பிறவிகளில் 84 பெற்றோர்கள் உள்ளார்கள். சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் ஸ்வர்க்க சந்தோஷத்தை பெற்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை பெறுகிறீர்கள். பாரதம் உண்மையாகவே இந்த ஆஸ்தியை பெற்றது. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. அங்கே அசுரர்கள் போன்றவர்கள் இருக்கவில்லை. இந்த பழைய உலகம் இப்பொழுது தீக்கிரையாக போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் வந்து ஞான யாகத்தை உருவாக்குகிறேன். நீங்கள் அனைவரும் தூய்மையான தேவர்கள் ஆகுகிறீர்கள். ஆயிரக்கணக்கான நீங்கள் தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சர்க்கதி அருள்வதற்கு தந்தை வந்திருக்கிறார். அவர் உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுகிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் எனும் மூன்றாவது கண்ணை கொடுப்பதால் நீங்கள் முழு நாடகத்தையும் சிவபாபா என்ன பாகத்தை நடிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றினார் என காட்டப்பட்டுள்ளது. பிரம்மா விஷ்ணு ஆகுகிறார். பின்னர் பிராமணர்கள் தேவர்களாக ஆகுகிறார்கள். விஷ்ணு பிரம்மா ஆகுவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. இந்த ஞானம் உங்களுக்கு உள்ளது. பிராமணர்களாகிய உங்களது தாமரை தொப்புள் கொடியிலிருந்து விஷ்ணு பூமி வெளிப்படுகிறது. விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பிரம்மா தோன்றி வேதங்கள் சமய நூல்கள் அனைத்தினதும் சாராம்சத்தினை கூறுவதாக காட்டப்பட்டுள்ள ஒரு படத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். இப்பொழுது பிரம்மாவின் மூலம் முழு சாராம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், 4 பிரதான சமய நூல்கள் உள்ளன. முதலாவது தேவ தர்மத்தின் சமய நூல் கீதையாகும். கீதையை பாடியவர் யார்? சிவபாபாவே ஆவார். சிவபாபாவே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் சந்தோஷக்கடலும் ஆவார். கிருஷ்ணர் அன்றி அவரே பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் ஞானத்தை கேட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகினார். எனவே இது மறைமுகமானது இல்லையா? புதிய குழந்தைகளால் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. இது நரகமெனவும் அது ஸ்வர்க்கமெனவும் அழைக்கப்படுகிறது. சிவபாபா ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்தார். அங்கு லக்ஷ்மியும் நாராயணனும் ஆட்சி புரிந்தார்கள். நீங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தை கூறுகிறார், துன்ப பூமியாகிய மரண பூமியில் இதுவே உங்களது இறுதி பிறவியாகும். பாரதமே அமரத்துவ பூமியாக இருந்தது. துன்பம் என்ற குறிப்பே அங்கே இருக்கவில்லை. பாரதமே தேவதைகளின் பூமியாக இருந்தது. இப்பொழுது அது மயான பூமியாகிவிட்டதால் அது மீண்டும் தேவதைகளின் பூமியாக வேண்டும். இவ்விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்காக கற்கின்ற இடம். இது சந்நியாசிகள் அமர்ந்திருந்து சமய நூல்களை உரைக்கின்ற ஓர் ஆன்மீக கூட்டம் அல்ல. ஒரு புதியவரால் 7 நாள் பாடநெறியை எடுக்காமல் இவ்விஷயங்களில் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் பக்தர்கள். அந்த ஆத்மாக்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். அனைவரும் ஒரேயொரு அன்புக்குரியவராகிய கடவுளின் காதலிகள். தந்தை வந்து சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். அரை கல்பத்தின் பின் ராவணன் வந்து அதை பொய்மையான பூமியாக ஆக்குகிறான். இது இப்பொழுது சங்கம யுகமாகும். இவ்விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி பாரதத்திற்கு உண்மையான ஆன்மீக ரீதியில் சேவை செய்யுங்கள். சர்வ சக்திவானான தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று உங்கள் எதிரியான 5 விக்காரங்களையும் வெற்றி கொள்ளுங்கள். 2. மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கு நிச்சயமாக தூய்மையாகுங்கள். இந்த ஞானத்தை கிரகித்து ஒரு முள்ளிலிருந்து மலர் ஆகுவதுடன் ஏனையோரையும் அவ்வாறு ஆகுமாறு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் ஒளியாலான சூட்சும ரூபத்தை கொண்டிருந்து விநாச வேளையில் உங்களின் பரீட்சையில் சித்தி அடைவீர்களாக. விநாச வேளையில் உங்களின் பரீட்சையில் சித்தி அடைவதற்கும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுப்பதற்கும் ஒளியாலான சூட்சும ரூபத்தை கொண்டவர் ஆகுங்கள். நீங்கள் நடமாடும் வெளிச்ச வீடாக ஆகும்போது உங்களின் பௌதீக ரூபம் புலப்பட மாட்டாது. நீங்கள் உங்களின் பாகத்தை நடிப்பதற்காக ஒரு ஆடையை அணிந்து கொள்வதாகவும் உங்களின் பாகம் முடிந்தவுடனேயே நீங்கள் அதை கழற்றுவதை போன்றதாகவும் அது இருக்கும். ஒரு வினாடியில் அதை அணிந்து கொள்ளுங்கள், ஒரு வினாடியில் அதை கழற்றிவிடுங்கள், அதாவது பற்றற்றவர் ஆகுங்கள். நீங்கள் இதை பயிற்சி செய்யும் போது உங்களை பார்க்கின்ற ஏனையோர் நீங்கள் ஒளியாலான ஆடையை அணிந்திருப்பதையும் அந்த ஒளியே உங்களின் அலங்காரமாக இருப்பதையும் காண்பார்கள். ஸ்லோகம்: உங்களின் ஊக்கம் மற்றும் உற்சாகம் என்ற இறக்கைகளை நீங்கள் சதா கொண்டிருக்கும் போது உங்களால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெற முடியும். அவ்யர்த்த சமிக்கை: உங்கள் நம்பிக்கை என்ற அத்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். தந்தையே சர்வ சக்திவான் ஆவார். அவரின் கையை பிடித்திருப்பதன் மூலம் நீங்கள் உங்களின் இலக்கை சென்று அடைவீர்கள் என்ற நம்பிக்கை வைத்திருங்கள். நீங்களே பலவீனமாக இருந்தாலும் உங்களின் சகபாடி பலமானவர் அல்லவா? எனவே நீங்கள் நிச்சயமாக அக்கறை செல்வீர்கள். நீங்கள் புத்தியில் நம்பிக்கையுள்ள வெற்றி ரத்தினம் என்பதை சதா உணர்ந்தவராக இருங்கள். கடந்தது கடந்ததாகி விடட்டும். ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முன்னால் செல்லுங்கள். ஓம் சாந்தி. விசேஷ குறிப்பு: இன்று தாதி ஜான்கிஜியின் நினைவு நாள். அவர் அதி அன்பிற்குரிய பாப்தாதாவின் ஆழ்ந்த அன்பான குழந்தையாவார். இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள பிராமண குடும்பம் முழுவதனும் உயிர் நாடியும் அனைவரின் இதயங்களையும் வெற்றி கொண்டவரும் ஆவார். 104 வயது வரை தாதிஜி சரீரமற்றவராகவும் ஜீவன் முக்தி நிலையிலும் இருந்தார். இந்த ஞானத்தை தானம் செய்ததுடன் அவர் நற்குணங்களையும் தானம் செய்து குடும்பம் முழுவதற்கும் ஆன்மீக பராமரிப்பை வழங்கினார். இந்த ஞானத்தின் ஆழமான கருத்துக்களால் நிறைந்த அவரின் சாரம் நிறைந்த வகுப்புகள் தொடர்ந்தும் பல ஆத்மாக்களுக்கு வழிகாட்டுகின்றன. இன்றும் அவரின் பாதுகாப்பு கொடையும் பெருமதி மிக்க கற்பித்தல்களும் தொடர்ந்து பிராமண குழந்தைகளின் காதுகளில் எதிரொலிக்கின்றன. தாதிஜி நேர்மை, சுத்தம், எளிமையின் சின்னமாக விளங்கினார். தாதிஜியிடம் இருந்து பெற்ற பெருமதிமிக்க கற்பித்தல்களில் சில கீழே தரப்பட்டுள்ளன. எனவே தயவு செய்து அவற்றை கிரகியுங்கள். 1. உங்களின் சூட்சுமமான அகங்காரத்தை இனங்கண்டு அதை விரைவில் முடிப்பது என்றால் உங்களையே ஆசீர்வதிப்பதாகும். 2. சிந்திப்பதிலும் பேசுவதிலும் அதிகம் கவலைப்படுவதிலும் சக்தி வீணாகின்றது. மௌனமாக இருங்கள், சக்தி சேமிக்கப்படும். 3. எவரின் தவறுகளையும் உங்களின் இதயத்தில் வைத்திருக்காதீர்கள். உங்களின் இதயத்தை சுத்தமாக வைத்திருங்கள். உங்களால் அமைதியாக வாழ முடியும். 4. புரிந்துணர்வுடன் வீணானவை மற்றும் எதிர்மறையானவை அனைத்தையும் முடித்துவிடுங்கள். நீங்கள் அமைதியை விரும்புபவர் ஆகுவீர்கள். 5. பாபாவிடமிருந்து ஒரு பரிசை பெறுவதற்கு கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். எந்தவிதமான பற்றோ அல்லது அடிமைத்தனமோ இருக்கக்கூடாது. 6. செயல்களும் உறவு முறைகளும் உங்களின் நற்குணங்களின் மூலமே அறியப்பட முடியும். ஆகவே உங்களின் செயல்களில் ஆன்மீகமும் உங்களின் உறவு முறைகளில் நேர்மையும் இருக்க வேண்டும். 7. பணிவையும் சத்தியத்தையும் உங்களின் சகபாடிகள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அனைத்தும் மிக துல்லியமாக இருக்கும். 8. அன்பை வேண்டுவதற்கு பதிலாக உங்களின் சுயமரியாதையில் இருந்து அனைவருக்கும் மதிப்பளியுங்கள். நீங்கள் அன்பிற்கு பாத்திரமானவர் ஆகுவீர்கள். 9. நேர்மையாகவும் சுத்தமாகவும் சேவையாளர்களாகவும் இருப்பவர்கள் இறைவனின் அன்பிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆவார்கள். 10. சேவை செய்யும் போது லேசாகவும் ஒளியாகவும் இருப்பதே அனைத்திலும் மிகப்பெரிய சேவையாகும். 11. பெரிய விஷயங்களையும் சிறியதாக ஆக்குங்கள். அவை முட்கிரீடத்திலிருந்து ஒரு முல்லை போன்று ஆகிவிடும். 12. உங்களின் ஆன்மீக முயற்சியில் சிந்திப்பது இடையூறு செய்யும். ஆனால் நினைவோ உங்களின் ஆன்மீக முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தும். 13. சந்தோஷம் என்ற பொக்கிஷத்தை உங்களுடன் சதா வைத்திருப்பதற்கு சாதக சிந்தனை என்ற கலையை கற்றுக்கொள்ளுங்கள். 14. உங்களின் தற்போதைய ஸ்திதியானது இறுதி கணங்களில் உதவி செய்யும். ஆகவே உங்களின் ஸ்திதியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். 15. உங்களின் மனதின் சக்தியை அதிகரியுங்கள். அதனால் உங்களால் முட்காட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும். அத்துடன் உங்களால் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். 16. தூய்மையின்மையிலிருந்து விடுபடுவதற்கு விருப்பமின்மை என்ற அக மனோபாவத்தை கிரகியுங்கள். ஓம் சாந்தி.